வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்க்ல கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
ஆண்டி, அடுத்த திருவிழா புராணம் சொல்லுங்க.
அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படலம், 20ஆம் திருவிளையாடல், சித்தர் விளையாடல் படலம். இறைவனே சித்தரா வந்து மதுரை மக்களோட ஜாலியா விளையாடின படலம்.
அப்ப வாழ்ந்த மதுரை மக்கள் எவ்வளவு லக்கியில, இறைவனே வந்து அவங்களே அரசாள்றாரு, ஏதாவது கஷ்டம்னா உடனே வந்துடுறாரு. இப்போ அவங்களோட ஜாலியா விளையாடவும் போறாரா?
ஆமா, விளையாட்டுன்னா சாதாரண விளையாட்டு இல்ல. நினைச்சு பார்க்க முடியாத, யூஸ்வலா நடக்கவே முடியாத விஷயங்களை செஞ்சு மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாரா இறைவன்.
அப்படி என்னவெல்லாம் இறைவன் செஞ்சார் ஆண்டி?
அதி தூரத்துல இருக்கிற பெரிய மலைய ஊருக்கு நடுவ கொண்டு வந்து வச்சிருவாராம். திடீர்னு ஊருக்கு நடுவ ஒரு பெரிய மலை வந்தா எப்படி இருக்கும்?
வினோதமா இருக்கும்ல.
ஆமா, அப்புறம் ஆண்களை பெண்களா மாத்திடுவாரு, பெண்களை ஆண்களா மாத்திடுவாரு, கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வைய கொடுப்பாரு, நடக்க முடியாதவங்கள சும்மா விபூதி பூசி விட்டு எந்திரிச்சு ஓடு அப்படின்னு சொல்லுவார். அம்மா உடனே அவங்களும் ஏதோ ஒலிம்பிக்ஸ்ல ஓடுறவங்க மாதிரி எழுந்து ஓடுவாங்களாம். இரும்பு, ஈயம், பித்தளை, வெள்ளி எல்லாம் பொன்னா மாத்திடுவாராம். ரொம்ப பணக்காரவங்க யாராவது அவர் முன்னால கர்வமா இருந்தா அவங்க போட்டிருக்க நகையெல்லாம் இரும்பா மாத்திடுவாராம். பொருள் படைச்சவங்க கிட்ட இருக்கும் பொருட்களை இல்லாதவங்க வீட்டுக்கு மாத்துறது, குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வத்தை தர்றது, வைகை ஆத்துல திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட செய்யறதுன்னு ஏகப்பட்ட வேடிக்கைகளை செய்து காமிப்பாராம்.
ரொம்ப வேடிக்கையா இருக்கே.
ஆமா, கடல் நீரை நல்ல குடிநீராக்குறது, குளம் ஏரிகள்ல உள்ள நீரை கடல் நீர் போல உப்பாக்குறது, தன் கையில இருக்கும் மந்திர கோல காத்துல வீசி அது மேல ஒரு குண்டூசிய நட்டு வச்சு அந்த ஊசி முனையின் மேல தலைய வச்சு தன் காலை மேல விட்டு அற்புதமா நடனமாடி காமிப்பாராம்.
என்னது, ஊசி மேல தலைய வச்சு நடனமாடுவாரா?
சே, நம்மால பார்க்க முடியாம போச்சே.
இன்னும் அவர் செய்த வேடிக்கைகள் ஏராளம். நல்ல நடுராத்திரில சூரியனை வர வச்சு இது இரவா பகலான்னு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாராம். வயசானவங்களை இளமையா மாத்துறது, குழந்தைகளை வயசானவங்களா மாத்துறது, இப்படி ஏகப்பட்ட குறும்புத்தனம் செஞ்சு மகிழ்ந்தாராம். இப்படி எல்லாம் வேடிக்கை வினோதங்கள் ஏகப்பட்டது செய்யவும் அரசனோட காவலாளிகள் அரசன் கிட்ட போய் இந்த மாதிரி சித்தர் ஒருத்தர் பல அதிசயங்களையும் ஆச்சரியமான விஷயங்களையும் செய்யறாருன்னு தகவல் சொன்னாராம். உடனே அரசனும், அது யாரு, நான் உடனே பார்த்தாகணுமே, அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ராஜாவோட ஆர்டரை உடனே நிறைவேற்றணும்னு காவலாளிகள் நேரா சித்தர்கிட்ட போய் நின்னாங்களாம். சித்தரா இருக்கிறது யாரு?
ஈசன்.
உள்ளம் கவர் கல்வனாச்சே அவரு. வந்திருந்த காவலாளிகளுக்கு சில விளையாட்டுக்களை செய்து காமிக்கவும் அவங்க மெய் மறந்து வந்த வேலையை விட்டுட்டு அங்கேயே நின்னுட்டாங்களாம். காவலாளிகள் போனாங்களே, அவங்கள ஆள காணோமே அப்படின்னு அரசன் அமைச்சர்களை அனுப்பி அந்த சித்தரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். அமைச்சர்கள் போய் சித்தர்கிட்ட, உங்களை பார்க்கணும்னு, அரசர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, எங்க கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். உடனே சித்தர் வடிவில் இருந்த ஈசன், அரசர்கிட்ட எனக்கு என்ன வேலை, வர முடியாதுன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாராம். சித்தர் வர மறுத்தத அரசர்கிட்ட அமைச்சர்கள் சொன்னாங்களாம்.
அச்சச்சோ, அரசருக்கு கோவம் வந்துச்சா?
இல்ல, அரசருக்கு கோவம் வரல. இறைவனோட திருவருளால இந்த அதிசயங்கள் நிகழ்த்துற யோகி அவரு. இந்திரன், பிரம்மா, விஷ்ணு போன்றவங்களையே மதிக்காதவரு, இந்த மன்னனையா மதிக்க போறாரு அப்படின்னு அபிஷேக பாண்டியன் அமைதியா இருந்துட்டாராம். இதோட 20ஆம் திருவிளையாடல் முடிஞ்சிருச்சு.
20ஆம் திருவிளையாடலை கேட்டா என்ன நன்மை ஆண்டி?
இந்த 20ஆம் திருவிளையாடலை படிக்கிறவங்க கேக்குறவங்க மனசுல ஆசைப்பட்ட நல்ல விஷயங்கள் நிறைவேறும், அதுதான் இதனுடைய பலன்.
அப்ப என்ன நடந்துச்சு ஆண்டி, அரசரும் சித்தரும் மீட் பண்ணாங்களா இல்லையா?
மீட் பண்ணாங்க. அரசர் தன்னை சந்திக்கணுங்கிறது தானே சித்தரா வந்திருக்கிற ஈசனுடைய விருப்பமே. அப்போ எப்படி அது நடக்காமல் போகும்? மகர சங்கராந்தி அன்னைக்கு, அதாவது பொங்கல் நாளன்று திருக்கோவிலுக்கு இறைவனை வழிபட போனாராம் அரசர். அங்க பிரகாரத்து நடுவுல இந்த சித்தர் அமர்ந்திருந்தாராம். அரசர் எங்கேயாவது போனா அவர் வர்றத அறிவிக்க ரெண்டு ஏவலாளிகள் முன்னாடியே போவாங்கல்ல.
ராஜாத்தி ராஜ ராஜ மாத்தாண்ட சோ சோ ராஜா வரார் வரார்னு சொல்லுவாங்களே அவங்களாண்டி.
அவங்களேதான்.
எதுக்காண்டி அப்படி சொல்லிட்டு போறாங்க?
கூடி இருக்கிற மக்கள் மரியாதை கொடுத்து எழுந்து நிப்பாங்க, வழிபடுவாங்க, அமைதியா இருப்பாங்க. ஏதாவது அமங்கலமா இருந்தா அதை அப்புறப்படுத்துவாங்க. வர்றது ராஜாதான்னு அங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? அதுக்குதான் இந்த கட்டியம் கூடுறவங்க ராஜாவுக்கு முன்னே போய் நடுவுல உட்கார்ந்துருக்கிற சித்தரை எழுப்பி விட்டு பார்த்தாங்க. ராஜா வராரு, இங்கெல்லாம் உட்கார்ந்துருக்க கூடாது, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவரு நகர்றதாவே தெரியல. அவரை வழிவிட சொல்லி ஏவலாளிகள் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே மன்னர் தன் பரிவாரங்களோட அங்க வந்து சேர்ந்துட்டாரு. சித்தரை பார்த்ததும் மன்னருக்கு அவர் தான் அந்த வேடிக்கை சித்தர்னு புரிஞ்சிருச்சு. மெதுவா அவர்கிட்ட போய் நீங்க யாரு அப்படின்னு கேட்டாராம் மன்னர். அதுக்கு அந்த சித்தரு, என் பேரு ஆக்கினை சித்தன், நான் ஒரு அனாதை, காசி நகர்ல பிச்சை எடுத்து வாழ்ந்தவன், சோமசுந்தர கடவுளை தரிசனம் செய்ய மதுரைக்கு வந்தேன், ஏதோ என்னால முடிஞ்சவரை மக்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அரசர், நீங்க நிறைய வித்தையெல்லாம் செஞ்சு காட்டுவீங்களாமே, எனக்கும் ஏதாவது வித்தை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு சுத்தி முத்தி பார்த்தாராம். அன்னைக்கு மகர சங்கராந்தி இல்லையா, பொங்கல் தினம், அதனால ஒருத்தர் அங்க முழு கரும்போட நின்னுகிட்டு இருந்தாராம். அவரை கிட்ட வர சொன்ன அரசன் அவர் கையில இருந்த கரும்பை வாங்கி சித்தர்கிட்ட கொடுத்து, இது பாருங்க, இந்த கோயில் தூண்ல ஒரு கல் யானை இருக்கு பாருங்க, அந்த கல் யானை கிட்ட இந்த கரும்பை கொடுத்து அத அந்த யானை சாப்பிட்டா நீங்க சித்தர்னு நான் ஒத்துக்குவேன், நீங்க என்ன கேட்டாலும் நான் தருவேன், அப்படி அந்த யானை அந்த கரும்பை சாப்பிடலன்னா நீங்க சித்தர்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு மன்னர் சொன்னாராம்.
கல்யாணைக்கு கரும்பை கொடுத்து அதை சாப்பிட வைக்கிறதா முடியற காரியமா ஆண்டி?
சித்தர் நினைச்சா என்ன வேணாலும் செய்வாரு. ஆனா மன்னன் சொன்னதை கேட்டு சித்தர் கடகடன்னு சிரிச்சிட்டாராம். என் வித்தையால எனக்கு என்ன வேணுமோ அதை என்னால வரவழைச்சுக்க முடியும், நீங்க எனக்கு தர்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு மன்னர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சாராம் சித்தர்.
கல்யாணைக்கு கரும்பை கொடுத்தாராண்டி?
ஆமா கொடுத்தாரு. அரசன் கை கரும்பை நீ தின்னுவாயாக, இது சொக்கநாதரின் ஆணை அப்படின்னு சொல்லி கல்யாணம் கிட்ட அந்த கரும்பை கொடுத்தாரு. அவர் அதை சொன்ன உடனே கல் தூண்ல இருந்து ஒரு நிஜமான யானை வெட்டிச்சு செதறி வெளியில வந்துதான். மன்னன் கையில இருந்த கரும்பை பிடுங்கி ஆர்வமா சாப்பிட்டுச்சான். அதோட விட்டுச்சா வேற என்ன தெரியுமா பண்ணுச்சு? மன்னன் கழுத்துல இருந்த முத்து மாலைய தாமரை தண்டுன்னு நினைச்சு அதையும் பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், பக்கத்துல இருந்தவங்க எல்லாருக்கும் மன்னன் மேல போய் இந்த யானை கைய வைக்கவும் பயங்கர கோபம் வந்துருச்சு. அவங்க யானையை அடிக்க வந்தாங்க. மன்னர் உடனே அவங்கள தடுத்து நிறுத்திட்டாரு. ஆனாலும் அவங்க அந்த யானையை அடிக்க வந்ததுனால சித்தர் அவங்க மேல கோவப்பட்டு அவங்களை அப்படியே சிலையா மாத்திட்டாராம். அப்பதான் மன்னருக்கு சித்தரின் பெருமை புரிஞ்சுது. உடனே அவரோட காலில் விழுந்துட்டாராம். ஐயா, நான் தான் முறையா உங்களை தேடி வந்திருக்கணும், அதை விட்டுட்டு உங்களை அழைச்சி வர சொன்னது முதல் குற்றம். என்னை காண நீங்களே மனசு வந்து இந்த கோயில்ல காத்திருக்கும் போது உங்களை என் வழியில இடையூறாக உட்கார்ந்துருக்கிறதா நினைச்சு உங்களை எழுந்திருக்க சொன்னது ரெண்டாவது குற்றம். என் காவலாளிகள் உங்களை அடிக்க வந்தது மூணாவது பெரிய குற்றம். என்னை மன்னிச்சிருங்க, உங்க வேடத்தை பார்க்கும்போது அந்த ஈசனே நீங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். சித்தர் சிரிச்சுக்கிட்டே, குழந்தை விளையாட்டா அடிச்சா யாராவது திருப்பி அடிப்பாங்களா, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு சொன்னாராம். நல்ல குணமும் கல்வியும் அழகும் நீண்ட ஆயுளும் கூடிய சத்புத்திரன் எனக்கு பிறக்கணும் அப்படின்னு பாண்டிய மன்னன் கேட்டானான். சித்தர் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு வரமளிச்சாராம்.
அப்படியே சிலை மாதிரி நின்னாங்களே, அவங்களோட கதி என்ன சாட்டி?
யானை பிடுங்கி சாப்பிட்ட அரசரோட முத்து மாலையே திரும்ப வரவழைச்சு மன்னன் கழுத்துல போட்டு அன்பா தடவி கொடுத்தாராம் சித்தர். சிலை மாதிரி நின்னவங்க திரும்பவும் இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க. சித்தர் வரமளிச்ச மாதிரியே ஒரு சத்புத்திரன் பிறந்தான். அவனுக்கு விக்ரம பாண்டியன்னு பேர் வச்சாங்க. அந்த விக்ரம பாண்டியன் வளர்ந்து பெரியவனானதும் அவனுக்கு முறையா பட்டம் சூட்டி அரசு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இறைவனடி சேர்ந்துட்டாராம் மன்னர். இதோட 21ஆம் திருவிளையாடலான கல்யாணியை கரும்பு தின்ன செய்த படலம் முடிஞ்சு போச்சு.
ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. சரி ஆண்டி, இந்த 21ஆம் திருவிளையாடலை கேட்டதால என்ன நன்மை?
இதை பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் 16 பேர்களோட நல்ல புத்திரர்கள் பிறந்து சௌக்கியமா வாழ்வாங்க.
ஒவ்வொரு திருவிளையாடலை கேட்கும் போது இவ்வளோ நன்மைகள் நடக்கும்னு சொல்றீங்களே, எல்லா திருவிளையாடலையும் சொல்ற உங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்கும்?
எனக்கு என்ன நல்லது நடக்குமா? இத நினைச்சா இந்த கேள்வியை நீங்க கேட்கும் போது எனக்கு ஒரு ஜோக்கு தான் ஞாபகம் வருது. ஒரு டாக்ஸி டிரைவரும் ஒரு சாது, அதாவது ஒரு சாமியாரும் இறந்து போய் மேல் உலகம் போறாங்க. ரெண்டு பேரும் சொர்க்கத்தின் வாசலுக்கு போயிடுறாங்க. போனதும் கியூல எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. சொர்க்கத்துக்கு போறவங்க எல்லாம் கியூல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இந்த டாக்ஸி டிரைவர் வந்து ஒரு செகண்ட் முன்னால இறந்ததுனால டாக்ஸி டிரைவர் முன்னாடி நிக்கிறாரு. அவர் பின்னால இந்த சாது சாமியார் வந்து பின்னால் நிக்கிறாரு. டாக்ஸி டிரைவரோடைய முறை வருது. பார்த்தா கேட்டு திறக்கிறாங்க, சொர்க்கத்தினுடைய கேட்டை வந்து திறக்கிறாங்க. உள்ள இருந்து 4 அப்சரஸ்கள் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகா ஒரு பெரிய பல்லக்குல நிறைய அவருக்கு ஃப்ரூட்ஸு பழரசம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவரை பயங்கரமான ராஜ மரியாதையோட வந்து அழைச்சிட்டு போறாங்க. இந்த சாமியார் இதை பார்க்கறாரு, சே ஒரு டாக்ஸி டிரைவர் அவனுக்கே இவ்வளோ மரியாதை கிடைக்குதுன்னா நான் ஒரு சாமியார் எவ்வளோலாம் நல்லது பண்ணியிருக்கேன், எத்தனை பேருக்கு நான் வந்து சித்தாந்தமெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எத்தனை பேருக்கு நான் வந்து வேத பாராயணமெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், அப்போ எனக்கு எவ்வளோ நான் எவ்வளோ சாமி கும்பிட்ருக்கேன், எவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன், அப்போ எனக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்கும் அப்படின்னு இவர் இப்படி கனவு கண்டுக்கிட்டே நிற்கிறாரு. உள்ள டாக்ஸி டிரைவரை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்து இந்த சாமியாருடைய டர்ன் வருது. கேட்டுக்கிட்ட நின்றுட்டு அந்த கேட்டில் நிற்கிற அந்த பூதகணம் வந்து சாமியாரை பார்த்து, ஹலோ ஏன்பா, வா வா வா, அடுத்து உன் டர்ன் தான், வா அப்படின்னு சொல்லு. சாமியாருக்கு பயங்கர ஷாக்கு. என்னது, டாக்ஸி டிரைவருக்கு மட்டும் பல்லக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க, ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க, ஜூஸ் கொடுத்தாங்க, நம்மளை அங்கே நின்றுக்கிட்டே வா வான்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு சாமியாருக்கு சரியான ஷாக்கு. உடனே சரி உள்ள போய்த்தான் பார்ப்போம், ஒருவேளை உள்ள ஏதோ பெரிய ரெட் கார்பெட் எல்லாம் விரிச்சு நமக்கு ஏதோ பெரிய ரிசப்ஷன் வச்சிருப்பாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் அப்படியே மெதுவா நடந்து கேட்டுக்குள்ள போறாரு. கேட்டுக்கிட்ட போயிட்டு நான் எங்கப்பா போகணும் அப்படின்னு கேக்குறாரு. யாருமே அவரை வரவேற்க யாருமே இல்லை. அதனால அவர் வந்து அந்த கேட் கீப்பர் கிட்ட நான் எங்கப்பா போகணும் அப்படின்ங்கிறாரு. அவர் இருந்தா இந்த நேரம் போய் ரைட்ல திரும்பினு வச்சுக்கேன், அங்க வந்து என்ட்ரி போடுவாங்க, நீ அப்படியே உள்ள சொர்க்கத்துக்குள்ள போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இவருக்கு உடனே பயங்கர ஷாக்கு. என்னது, நம்மளே அங்கிருந்தும் கூட்டிட்டு வரல, இங்க இருந்துகிட்டு இருந்தா நேரா போய் ரைட்ல போ லெப்ட்ல போன்னு சொல்றாங்களே, இது சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமா போயிடுது. சரின்ட்டு அங்க போறாரு. அவர் சொன்ன வழியிலேயே இந்த சாமியார் போறாரு. அங்க போனா நீதானே இந்த சாமியாரு அப்படின்னு அவர் பேரை வந்து மார்க் பண்ணிட்டு ஓ போப்பா போப்பா உள்ள போ அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான், சாமியாருக்கு வந்ததே கோவம். இது போங்காட்டம் கல்லாட்டம், நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், எனக்கும் அந்த டாக்ஸி டிரைவர் கொடுத்த மாதிரியே மரியாதை கொடுக்கணும், அப்பதான் நான் உள்ள வருவேன் அப்படின்னு சாமியார் வந்து பயங்கரமா போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே அங்க இருந்தவர் சொல்றாராம், எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அது போலதான் நாங்க செய்யறோம், டாக்ஸி டிரைவர் இப்படி கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதனால அப்படி ராஜ உபச்சாரத்தோட நாங்க கூட்டிட்டு வந்தோம், உங்களுக்கு ஒண்ணுமே சொல்லல, அதனால நாங்க உங்களை வந்து இப்படி போ அப்படின்னு சொல்றோம். அப்ப உங்களுக்கு யாரு ஹெட்டு, நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறாராம் சாமியாரு. உடனே அவரை வந்து சித்திரகுப்தன்ட்ட கூட்டிட்டு போறாங்க. சித்திரகுப்தன் யாரு தெரியுமா, நம்ம செய்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் மார்க் போட்டு டாலி பண்ணி வைக்கிறவர். அவர்கிட்ட இந்த சாமியாரை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் சித்திரகுப்தன்ட்ட வந்து சொல்றாங்க, இந்த சாமியார் வந்து இந்த மாதிரி எனக்கு பெரிய ரிசப்ஷன்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வம்பு பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சித்திரகுப்தன் உடனே அவர் வச்சிருந்த ஒரு பெரிய நோட்டை திறந்து கணக்கு பார்க்குறாரு. நாங்கள் வந்து எல்லாமே ரூல்ஸ் படி தான்ப்பா செய்வோம், எங்களுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, அதுபடி தான் நாங்கள் எல்லாமே செய்வோம், உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதைத்தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை திருப்பி பார்க்குறாரு. அப்போ இந்த சாமியார் சொல்கிறாரா, என் கணக்கு பார்க்கறது இருக்கட்டும், இந்த டாக்ஸி டிரைவர் அப்படி என்ன பண்ணிட்டான்னு அவனுக்கு அவ்வளோ ராஜமரியாதை கொடுக்குறீங்க, எனக்கு அது முதல்ல தெரிஞ்சாகணும் அப்படின்னு இந்த சாமியார் வந்து சொல்கிறாராம். உடனே இந்த டாக்ஸி டிரைவருடைய பக்கத்தை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணக்கை எடுத்து பார்க்குறாராம். கணக்கை எடுத்து பார்த்தா சித்திரகுப்தனுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. ஒரு விழுந்து விழுந்து சிரிக்கிறாராம் சித்திரகுப்தன். சிரிச்சுட்டு சாமியார்கிட்ட வந்து சொல்கிறாராம், நீ இந்த டாக்ஸி டிரைவர் டாக்ஸி ஓட்டி பார்த்துருக்கியா, உனக்கு அவர் எப்படி ஓட்டுவாருன்னு தெரியுமா? தெரியாதே, எப்படி ஓட்டுவானாமா அப்படின்னு சொல்லி இந்த சாமியார் கேட்பாரு. அவன் டாக்ஸியில் யாரா ஏறி உட்கார்ந்தா யாருக்கும் அவங்க உயிர் அவங்க கையில் இருக்காது, அப்படி கொடுமையாக அவன் ராஷாக ஓட்டுவான். உள்ளே உட்கார்ந்துருக்கிறவங்களும் சரி, ரோட்டில் நிற்கிறவங்களும் சரி, கடவுளையே காப்பாத்து கடவுளையே காப்பாத்து கடவுளையே காப்பாத்துன்னு அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நீ இவ்வளோ பூஜை ஹோமம் லெக்சர் எல்லாம் கொடுத்தியே, நீ என்ன பண்ணுவ தெரியுமா, சாமி கும்பிடணும்னு யாராவது வந்து உட்கார்ந்தா பெரிய பெரிய லெக்சர் கொடுத்து அவங்க எல்லாரையும் உட்கார்ந்த இடத்துலயே தூங்க வச்சிருவ. அப்போ யாரு வந்து உண்மையிலே சாமி கும்பிட வச்சது, இல்ல அந்த டாக்ஸி டிரைவரா அப்படின்னு கேட்கவும் இந்த சாமியாருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுமா, அச்சோ நம்ம இந்த வேலை செஞ்சோமா அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றது. உங்களுக்கு இவ்வளோ கதை சொல்லி எனக்கு புண்ணியம் சேருதா, இல்லை நான் சேர்த்த புண்ணியம் கம்மியாகுதான்னு எனக்கு தெரியலப்பா. ஆனால் உங்களுக்கு சொல்றதுனால நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன், படிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு திருவிளையாடல் புராணத்தோட உங்களை நான் மீட் பண்றேன், சரியா?